நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
உலக பொதுமறை என புகழப்படும் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை போற்றும் வகையில் தை மாதம் 2 திருவள்ளுவர் தினம் உலகம் முழுவதுமுள்ள தமிழர்களால் கொண்டாடப்படுவது நமக்கு தெரியும். பெரும்பாலான இந்திய நாட்காட்டிகளில் காலக்கணிப்பில் பயன்படும் ஒரு சுற்றுவட்டம் 60 ஆண்டுகளாகும். இவை 60 பஞ்சாங்கங்களில் தனித்தனி பெயர் குறிப்பிடப்படுவதுடன் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்பட்டியல் மீள்வதாக சொல்லப்படுகின்றது. சில தமிழ் நாட்காட்டிகளிலும் இந்த பெயர்கள் பரவலாக பயன்படுகின்றன. இந்த 60 ஆண்டு பட்டியல் எப்போது தமிழர் வழக்கில் வந்தது என்பதற்கான தெளிவான சான்றுகள் இல்லை. இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு பின் அல்லது பொது ஆண்டிற்கு பின் 500 ஆண்டிற்கு பின்னர்தான் தமிழகத்துக்கு அறிமுகமானதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். கல்வெட்டுக்களை எடுத்துக்கொண்டால் 14-15 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த கல்வெட்டுகளிலேயே இந்த 60 ஆண்டு பெயர் பட்டியலை முதன்முதலாக காண முடிகின்றது. 2008 தமிழர் புத்தாண்டு சித்திரையிலா அல்லது தை மாதத்திலா என்ற குழப்பம் உச்சமடைந்த போது இந்த 60 ஆண்டு பட்டியல் தமிழ் அல்ல என்ற வாதமும் முதன்மை பெற்றது. ஆனால் அதற்கு பல வருடங்களுக்கு முன்னரே இந்த 60 ஆண்டு பட்டியலை பின்பற்றுவது மானக்கேடு என அறிஞர்களும் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கூறியுள்ளனர். எனவே 1921 தமிழ்கடல் மறைமலை அடிகளார் தலைமையில் நுண்ணறிவுடைய தமிழர்கள் சான்றோர்கள் புலவர்கள் கூடி ஆராய்ந்து திருவள்ளுவர் இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகள் முன்பு பிறந்தவர் எனவும் அவர் பெயரில் தொடராண்டை பின்பற்றுவது சாலச் சிறந்தது என்றும் அதையே தமிழ் ஆண்டு எனக் கொள்வது என்றும் முடிவு செய்தார்கள். அந்த வகையில் தை முதல் நாளை திருவள்ளுவர் பிறந்த நாள் என்றும் தை 2 திருவள்ளுவர் நாளென்றும் கொண்டாடுவதென்றும் முடிவெடுக்கப்பட்டது. இதன்படி திருவள்ளுவரின் 2053 பிறந்த தினம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. ஆனால் திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்கியது, திருவள்ளுவர் எப்போது பிறந்தார் என்பது உள்ளிட்ட தகவல்களில் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்தும் நிலவுகின்றன. இது எப்படி இருப்பினும் 1.5 அடிகளில் வாழ்வியலுக்கு தேவையான வழிகளை போதித்தவர் திருவள்ளுவர். அவர் எழுதிய 1330 குறள்களில் ஒரு இடத்திலும் அவர் பேசிய மொழி தமிழ் என்றோ அவர் பிறந்து வளர்ந்த ஊர் எது என்றோ குறிப்பிடவில்லை. அவர் கூறும் கருத்துக்கள் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதால் திருக்குறள் உலக மறை என்று மதிக்கப்பெறுகிறது. அறத்தை மட்டும் வலியுறுத்தும் நூலாக அன்றி நமது வாழ்வில் பின்பற்ற வேண்டிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக திருக்குறள் இருக்கிறது என கூறுகிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் திருக்குறள் ஆய்வு பகுதி தலைவர் டாக்டர் ஜி பழனி அவர்கள்.
இந்த நூல் ஒரு அறத்தை மட்டும் வலியுறுத்துகின்ற நூலாக இல்லை. நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டிய நீதியை, கல்வியின் சிறப்பை, அரசியலை, பொருளியலை, வாழ்வாங்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை, அன்பை, கலையை, மனித மாண்பை, சமத்துவத்தை, இப்படி பல்வேறு கருத்துக்களை திருக்குறள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கற்க கற்க ஊறும் அறிவு களஞ்சியமாக திருக்குறள் விளங்குகிறது. கற்க கற்க ஊறும் அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொன்னால், நாம் உலகத்தினுடைய பல்வேறு மொழிகளில் திருக்குறள் உலக பொதுமறையாக மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டே வருகிறது. உலக மனித இனம் திருக்குறளை கற்று நவீன வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த வாழ்க்கை ஒப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக, உலகம் போற்றும் வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதற்குத்தான் வள்ளுவப்பெருந்தகை ஈரடிகளில் உலகத்தையே அளந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும்.
திருக்குறள் உலக இலக்கியங்களில் ஒப்பற்ற ஒன்றாய் திகழ்வதும் அதன் சிறப்பம்சம். 18 கீழ்கணக்கு எனப்படும் 18 நூல்களின் வரிசையில் முப்பால் எனும் பெயரோடு திருக்குறள் விளங்குகின்றது. அறம்பொருள் இன்பம் ஆகிய 3 பால்களும் கொண்டமையால் முப்பால் என பெயர் பெற்றது. முப்பால்களாகிய இவை ஒவ்வொன்றும் இயல் எனும் பகுதிகளாக மேலும் பகுக்கப்பட்டுள்ளன. இலக்கியத்தின் சிறப்பு அதனை உணர்த்தும் முறைதான். உணர்ச்சி, கற்பனை, ஓசை நயம், அணிநயம், நடை அழகு என பலவற்றினோடு அது உணர்த்தப்படுகிறது. இவையெல்லாம் பொருந்தியதே திருக்குறள். திருக்குறள் அன்றைக்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கும் எப்படி பொருந்துகிறது என்பதற்கு சில உதாரணங்களை முன்வைக்கிறார் டாக்டர் ஜி பழனி அவர்கள்.
ஒரு மனிதர் வாழும் வாழ்வில் இவற்றை கடைபிடித்தால் வாழ்வாங்கு வாழ முடியும் என்று வலியுறுத்தி செல்கிறார். ஒல்லும் வகையான் அரபினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல். நீ செல்கின்ற இடத்தில் எல்லாம் அறச்செயல்களை செய். அறச்செயல் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல். எங்கெல்லாம் நீங்கள் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் நல்ல செயல்களை செய்யுங்கள் என்று வலியுறுத்துவது என்பது ஏதோ 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த காலத்திற்குரியது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என்னும் செருக்கு. விழுமியார் அஞ்சுவர் எதற்கு? தீவினை, தீய செயல்களை செய்யக்கூடிய தீய செயல்கள் என்று சொல்லப்படுவதை வள்ளுவப்பெருந்தகை செருக்கு என்று சொல்கிறார். தீவினை செய்யக்கூடியவர்கள் அஞ்சமாட்டார்கள், ஆனால் விழுமியார் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பை கொண்டவர்கள் தீவினையை செய்வதற்கு அஞ்சுவார்கள் என்று சொல்வது என்பது அன்றைக்குரிய செயல் மட்டும்தானா? கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இப்போ கல்வியின் அவசியத்தை எப்படி வலியுறுத்துகிறார் பாருங்கள். கல்வி உடையவர்கள் கண்ணுடையவர்கள், கற்றவர்கள் கண்ணுடையவர்கள், மேன்மையான பண்புகளை கொண்டவர்களே கற்றவர்கள். அவர்கள் கண்கள் உடையவர்கள், மற்றவர்கள் கல்லாதவர்கள், முகத்திரண்டு புண்ணுடையவர்கள் என்று சொல்கிறார். கல்வியின் மேன்மை என்பது அன்றைக்கு மட்டும்தானா? இன்றைக்கு அது அவசியம் இல்லையா? இந்தியா போன்ற 3 உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் கல்வியை, முழுமையான கல்வியை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், தங்களுக்கு கண்கள் வேண்டும் என்று அவர்கள் செல்ல வேண்டும் என்பதை வள்ளுவப்பெருந்தகை 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே சுட்டியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலை மிக நேர்த்தியாக கற்பிக்கிறார். இன்றைக்கும் அது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஒரு அமைச்சு எப்படி இருக்க வேண்டும்? பிரித்தலும் பேணி கொளலும் பிரித்தார் பொறுத்தலும் வல்லதமைச்சு என்று கூறுகிறார். பகைவரை பிரித்துவிட வேண்டும். தம்மாரை, தம்மாரை என்று சொன்னால் நம்மவர்களை காத்து கொள்ள வேண்டும். பிரிந்து சென்ற நம்மாரை கூட இணைத்து சேர்த்து கொள்வது சிறந்த அமைச்சனுடைய பணி என்கிறார். இன்றைக்கு நாம் எல்லா அரசுகளும் இதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை வள்ளுவப்பெருந்தகை அன்றைக்கே சொல்லியிருக்கிறார்.
மனிதர்கள் தமது வாழ்வை எவ்வாறு செம்மையாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான ஆலோசனைகள் ஒவ்வொரு குறளிலும் உள்ளமை திருக்குறளின் மற்றொரு சிறப்பு என டாக்டர் ஜி பழனி கூறுகிறார்.
நவீன காலம் என்றாலுமே கூட மனிதர்கள் சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்க்கையை செம்மையாக படைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவப்பெருந்தகை ஒவ்வொரு குறளிலும் தன்னுடைய அழுத்தத்தை வைத்து கொண்டே இருக்கிறார். உடம்பொடு உயிரடை என்ன மற்றென்ன, மடந்தையொடு எம்மிடை நட்பு. நட்பை, ஒரு அன்பை, எனக்கும் தலைவிக்கும் இடையே உள்ள நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? உடம்பொடு உயிரடை என்ன, உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு. இதை விட ஒரு நுட்பமாக எந்த நவீன சிந்தனையும் வைத்துவிட முடியாது என்பது உலகத்தாருடைய கருத்து. உயிருக்கும் உயிரை விட்டு உடல் பிரிந்தாலும், உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும், இரண்டுமே தனித்தனியாக போய்விடும். அப்போ நாங்கள் இருவரும் உடலும் உயிரும் போன்றவர்கள் என்று, உடம்பொடு உயிரடை என்ன மற்றென்ன, மடந்தையொடு எம்மிடை நட்பு. எங்களுக்கிடையே இருக்கக்கூடிய நட்பு அப்படிப்பட்டது. மனித மாண்பை, நல்லோர் போற்ற வாழ்கின்ற வாழ்க்கையை எப்படி சொல்கிறார் என்றால், செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடக்கப்பெறின். அதாவது அறிய வேண்டியதை அறிந்து அடக்கமாக வாழ்ந்தால் அந்த அடக்கம் நல்லோரால் போற்றப்படும்.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நூல் டிஜிட்டல் வழியாக போட்டிகள் மூலம் பள்ளியில் கற்பித்தலென பல வழிவகைகளின் ஊடாக அனைவரிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தொடர்ந்தும் வெவ்வேறு வழிகளிலும் இவை மேற்கொள்ளப்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த நூலாயினம் திருக்குறள் இன்றும் வாழும் வள்ளுவமாக திகழ்வதற்கு காரணம் அதன் இலக்கிய நயம், பொதுநோக்கு, அறிவியல் அணுகுமுறை, மனித முயற்சியின் மாண்பு போற்றல் என அடுக்கிக் கொண்டே செல்லலாம். காலங்கடந்த இலக்கியமான திருக்குறள் என்றென்றும் இவ்வுலகில் நின்று நிலவும் என்பதில் ஐயமில்லை. திருவள்ளுவர் புகழ் பாடுவதை விட திருக்குறளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை கடைப்பிடித்தால் வாழ்வில் ஏற்றமும் நாட்டில் ஒற்றுமையும் நன்மையும் விளையும் என்பது அசைக்க முடியாத உண்மை.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.